வணக்கம் புனிதமாண்டியன். சுருக்கமாக நேர்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்களேன்.
இந்த தலித் முரசு என்றொரு மாத இதழை ஒரு 20 ஆண்டு காலமாக எடுத்துட்டு வர்ற பணியை தான் முதன்மையான பணியாக செய்து கொண்டிருக்கேன். அது தவிர சில வெளியீடுகள், அம்பேத்கர் பெரியார் அவர்களுடைய சமூக மாற்றத்திற்கான, ஜாதி எதிர்ப்புக்கான நூல்களை பதிப்பிக்கிறதையும் இந்த 20 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறேன்.
இந்தியாவின் அரசியலமைப்பு எழுதப்படும் போதே தீர்க்க தரிசனத்துடன் அம்பேத்கர் அவர்கள் எப்படியான மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று எழுதி வைத்தார். அவர் சொல்லி வைத்த மாற்றங்களை நீங்கள் அனுபவத்தில் கண்டிருக்கிறீர்களா?
அதாவது அம்பேத்கர் அருமையான ஒரு சட்டத்தை அவர் உருவாக்குறார். உலகின் மிக நீண்ட சட்டம் என்றும் அம்பேத்கர் உருவாக்கிய இந்திய அரசமைப்பு சட்டம் போற்றப்படுகிறது. ஒரு 2000 ஆண்டு காலமாக இந்தியாவில் சமத்துவமின்மைதான் சட்டமாக இருந்தது. மனு தர்மம் என்ற பெயரில் சமத்துவமின்மை ஒரு நாட்டினுடைய அதிகாரப்பூர்வமான சட்டமாக இருந்தது. அதை மறுதளித்து ஒரு சட்டம் சமத்துவத்தையும் மதச்சார்பின்மையும் வலியுறுத்த வேண்டும், அதை எல்லாத்துக்கும் அடிப்படையாக ஜனநாயகத்தை வலியுறுத்த வேண்டும் அப்படின்ற அடிப்படைத்தான் அம்பேத்கர் வந்து ஒரு அரசமைப்பு சட்டத்தை இந்த நோக்கத்தோடு உருவாக்குறார். இந்த சட்டத்தை உருவாக்கும் போதே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த சட்டம் வந்து இன்றைக்கு நடைமுறைக்கு வருகிறது, இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதனாலே இந்த சட்டம் வந்து எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொல்ல முடியாது. அரசு வெளியிடுகின்ற இந்த சட்டத்திற்கு ஒரு சமூக அங்கீகாரம் இருக்கும். அப்படி சமூக அங்கீகாரம் இல்லை என்று சொன்னால் அது வெறும் வெற்றுத்தாள் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு அவர் சிரமேற்கொண்டு உருவாக்கிய சட்டத்திற்கு இந்த நாட்டில் சமூக அங்கீகாரம் என்பது இல்லை. இன்றைக்கு அரசியலில் ஜனநாயகம் என்பது ஓரளவுக்கு பேணப்படுகிறது, ஆனால் சமூக தளத்தில் ஜனநாயகம் என்பது அறவே இல்லை. அரசியலில் இன்றைக்கு ஒரு மனிதன் ஒரு வாக்கு, ஆனால் சமூக தளங்களில் இன்னும் நாம் ஏற்றத்தாழ்வை அனுமதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களும் ஏறக்குறைய இன்றைக்கு 600,000 கிராமங்கள் இருக்கின்றன என்று சொன்னால், 600,000 கிராமங்களும் ஊர் என்றும் சேரி என்றும் புவியியல் ரீதியாக பிரிந்திருக்கிறது. அதுதான் அம்பேத்கர் சொல்றாரு, சமூக தளங்களில் இன்னும் நாம் ஜனநாயகத்தை பேணவில்லை. இந்த இடைவெளி அரசியல் ஜனநாயகமும் சமூக தளங்களில் ஏற்றத்தாழ்வும், இந்த இடைவெளியை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு விரைவில் முற்றிலுமாக போக்குகிறோமோ அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு அது நல்லது என்று சொன்னார். அவர் சொல்லி இன்றைக்கு 67 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனாலும் அந்த சமூக ஜனநாயகம் என்பது இன்னும் இங்கு பேணப்படவில்லை. இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருப்பதெல்லாம் ஒரு 2 கட்சிக்கு நடுவில் ஜனநாயகம் இல்லை, அல்லது ஜனநாயகம் இங்கே பேணப்படவில்லை என்று பேசப்படுவதெல்லாம் ஒரு வெற்று பேச்சு. எந்த ஜனநாயகம் பேணப்பட வேண்டும் என்று சொன்னால் சமூக ஜனநாயகம் பேணப்படும். அது ஏன் இங்கே இல்லை இந்தியாவில் அப்படின்னா, ஜாதி என்ற இந்த சமூக அமைப்பு இருக்கின்ற வரை ஜனநாயகம் வேர் விட முடியாது. அப்போ 70 ஆண்டு கால இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு நாங்களே ஆள்கிறோம் என்று இந்தியர்கள் சொன்ன பிறகும் இங்கு ஜனநாயகம் இல்லை. அம்பேத்கர் ரொம்ப அழகாக சொல்வார், இந்தியா என்பது ஒரு குடியரசு, ஆனால் இந்திய குடியரசில் ஜனநாயகம் இல்லை. இப்போ இந்த ஒரு முரண்பாடான ஒரு சமூகத்தில் தமிழ் சமூகம், இந்திய சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப அம்பேத்கர் உருவாக்கிய சட்டத்திற்கு மதிப்பு இருக்குதான்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னால், இன்னும் இந்த சமூகம் அதற்கு போதிய மதிப்பு கொடுக்கவில்லை என்பதைத்தான் சமூக தளங்கள், பண்பாட்டு தளங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது.
அரசியல் கட்சிகளிடையே ஜனநாயகம் இருக்கிறது, ஆனால் மக்களிடையே ஜனநாயகம் இல்லை என்று சொன்னீர்கள். அரசியல் கட்சிகள் நீங்கள் சொன்ன ஜாதியை முதன்மைப்படுத்தி வாக்கு வங்கியை பலப்படுத்துகிறார்கள். அந்த வழிமுறையை முறியடிக்க ஏதாவது வழிகள் உங்களுக்கு தெரியுமா?
பொதுவாக இங்கே இந்த நாட்டில் வந்து ஜாதியம் இருக்குது, ஜாதி ரீதியான ஒடுக்குமுறை இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 25 கோடி தலித் மக்கள் ஜாதியால் நாள்தோறும் வன்கொடுமையை சந்திக்கிறார்கள். இந்த பிரச்சனைகள் பேசப்படும் போது எல்லாமே எல்லாரும் அரசியல் கட்சிகளை நோக்கி தான் தங்கள் கையை நீட்டுறாங்க. அவர்கள் தான் ஜாதியை ஊக்குவிக்கிறார்கள் என்று நான் அதை முற்றாக மறுக்கிறேன் என்று சொல்ல முடியாது, பெருமளவில் மறுக்கிறேன். ஏன் என்று சொன்னால், மக்கள் மத்தியிலே மிக ஆழமாக வேரூன்றி இருக்கக்கூடிய ஜாதிய உணர்வுகளை அவர்கள் அறுவடை செய்கிறார்கள். ஆனால் மக்கள் மத்தியிலே மிக ஆழமாக வேரூன்றி இருக்கக்கூடிய ஜாதிய உணர்வுகளுக்கு அரசியல்வாதிகள் காரணம் அல்ல. அது 2000 ஆண்டு காலமாக அவர்கள் மனதில் மிக ஆழமாக நாட்டிலே பெரும்பான்மை மதம் என்று சொல்லக்கூடிய இந்து மதமும் இந்து பண்பாடும் அந்த மக்கள் மத்தியிலே அதை மிக ஆழமாக விதைத்திருக்கிறது. ஆழமாக விதைக்கப்பட்டிருக்கிறதை அவர்கள் அறுவடை செய்கிறார்கள். அப்ப எது சரி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த மிக ஆழமாக அந்த மக்கள் மனதில் ஏற்றத்தாழ்வுகளை, பாகுபாட்டை, சமத்துவமின்மையை ஒரு கொள்கையாக, ஒரு மதமாக, ஒரு பண்பாடாக திணித்திருக்கக்கூடிய அமைப்பை தான் நாம் கண்டிக்கிறோம். அரசியல்வாதிகள் அதுக்கு பின்னால்தான் வராங்க. அப்ப மக்கள் மத்தியில சாதி என்பது மிக ஆழமாக வேரூன்றி இருக்கு. அதை எப்படி நாம நீக்கணும் அப்படின்னா, அது அரசியல்வாதிகளை வச்சு நீக்க முடியாது. ஏன் என்று சொன்னால், இந்தியாவில் ஜாதி என்பது பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்தோ, தொழிலை அடிப்படையாக வைத்தோ, நிறத்தை அடிப்படையாக வைத்தோ ஜாதி உருவாக்கப்படவில்லை. ஒருவனுடைய பிறப்பு தான் அவனுடைய ஜாதியை தீர்மானிக்கிறது. இது என்ன ஜனநாயகம்? பிறப்பு என்பது ஒரு விபத்து. அது நம்ம வேண்டி விரும்பி இந்த ஜாதியில் நான் பிறக்கணும்னு வர்றதில்லை. ஒரு மிகப்பெரிய வல்லரசாக முயன்று கொண்டிருக்கக்கூடிய இந்தியா என்ற நாட்டில் பிறப்பின் அடிப்படையில் தான் ஒவ்வொருவருடைய ஜாதியும் திறமையும் தகுதியும் தீர்மானிக்கப்படுகிறது என்று சொன்னால், அது முதலில் கண்டிக்கப்பட வேண்டும். அந்த முறையை முதலில் மாற்ற வேண்டும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று வள்ளுவர் சொன்னார். வள்ளுவர் இன்றைக்கு ஒரு தமிழ் சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக, ஒரு சித்தாந்தவாதியாக, உலக பொதுமறையாம் திருக்குறளை தமிழன் தான் உருவாக்கினான்லாம் பெருமை பேசுறோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிறப்பின் அடிப்படையில வந்து எந்த வேறுபாடும் பார்க்கக்கூடாதுன்னு வள்ளுவர் சொன்னாரு. அதுதான் வள்ளுவர். அதை ஒரு பக்கம் தமிழர்கள் பேசிக்கொண்டே, இன்னொரு பக்கம் ஜாதியாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீ இந்தியா கான்டெக்ஸ்ட்னா கூட அது ரொம்ப விரிவா இருக்கும். தமிழன், தமிழ்நாடு அப்படின்னு நம்ம வந்தா கூட, இன்னைக்கு அண்மையில் நடந்த ஜல்லிக்கட்டு ஒரு பெரிய பண்பாடு என்று ஒரு போலியாக ஒரு பண்பாட்டை சொல்லி 100,000 மக்களுக்கு மேல அதுங்க திரண்டாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனால் தமிழன் என்பவன் ஊர் தமிழனாகவும் சேரி தமிழனாகவும் இங்க இருக்கான். 100,000 பேர் அந்த பெரிய ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அந்த 100,000 பேர்ல 25% பேர் சேரிக்கு திரும்பி போனாங்க, அடி வாங்கிட்டு 75 பேர் ஊருக்கு போனாங்க. அப்ப தமிழன் என்பது ஒரு ஒரு அடையாளம், தமிழன் என்ற ஒரு உணர்வு, தமிழன் என்ற ஒரு பண்பாடு அப்படின்னு இவங்க எல்லாரும் வாயில சொல்றாங்க. ஆனா தமிழின ஓர்மை என்பது இங்க அறவே இல்லை. அந்த தமிழ் கான்சியஸ் அது இங்க இல்லை. அது வெறும் மேடைகளில் இருக்கிறது. ஒரு பொது போராட்டம், காவிரி நதிநீர் சிக்கலுக்காக நான் போராடுகிறேன் என்று சொன்னால், நான் தமிழன், நான் காவிரி நதிநீர் சிக்கலுக்காக நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்றோம் அப்படின்னு ஒரு அடையாள போராட்டம் நடக்கிறது. ஈழத்தமிழர்களுக்காக நாங்கள் போராடுகிறோம் ஏனென்றால், நாங்கள் தமிழர்கள் 25 ஆண்டு காலமாக ஈழத்தமிழர் போராட்டத்தை முன்னெடுத்து இங்கே பெரிய தமிழின உணர்வு வந்ததாக எல்லாரும் பெருமிதத்தோடு சொல்றாங்க. ஆனால் அந்த தமிழன் வீட்டிற்கு போன பிறகு தன்னுடைய குடும்பத்திற்கு இன்னொரு பெண்ணையோ மகனையோ தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு தமிழன் வீட்டில் பொண்ணு எடுங்க அப்படின்னு யாருமே சொல்றதில்லை. அப்படி யாரும் விளம்பரப்படுத்துறதில்லை. நம்ம ஜாதியை சார்ந்தவன் வீட்டில் பொண்ணு எடுக்கணும், நம்ம ஜாதியை சார்ந்தவன் வீட்டில் பையன் எடுக்கணும். அப்ப தமிழன் என்ற அரசியல் ஓர்மை என்னைக்கு ஒரு சமூக ஓர்மையாக மாறுகிறதோ அன்னைக்குதான் இந்த தமிழன் என்ற அடையாளத்தை நம்ம சொல்வது கொஞ்சம் கௌரவமாக இருக்கும், அதுல உண்மை இருக்கும்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடிக் கொண்டிருப்பவர் தலித் முரசு பத்திரிகையின் ஆசிரியர் புனித பாண்டியன். இப்ப நீங்க சொன்னது முட்டை முதல் வந்ததா, கோழி முதல் வந்ததா என்ற கேள்வியாக இருக்கிறது. நீங்கள் சொன்னீர்கள், மக்கள் அடிமனதில் இருப்பதைத்தான் அரசியல்வாதிகள் அறுவடை செய்கிறார்கள் என்று. அவர்கள் அறுவடை மட்டும் செய்யவில்லை, அடுத்த போகத்திற்கு விளைச்சலும் செய்கிறார்கள். அந்த சுற்றை எப்படி முறியடிப்பது, யாரால் முறியடிக்க முடியும், அதுதான் கேள்வி.
இல்லை, இப்ப இன்னைக்கு நம்ம வந்து அரசியல்வாதிகள் ஒரு பெரிய சமூக மாற்றத்தை கொண்டு வந்துருவாங்க, அரசு அரசு எந்திரம் அரசியல் இதில் இருக்கிறவங்க தான் மக்களை திருத்த முடியும் என்பதாக ஒரு படிமம் இங்க ரொம்ப நாளா நிலைத்திருக்கு. நான் அதையே முற்றாக மறுக்கிறேன். அரசியல்வாதிகள் என்பவர்கள் கட்சி அரசியலை முதன்மைப்படுத்தி வாக்குகளை மக்களிடம் பொய்யான வாக்குறுதிகளை எடுத்துக்கொண்டு அவர்களால் எந்த மாற்றத்தையும் நிகழ்த்த முடியாது. மக்களுக்கு அவர்கள் நல்லது செய்யறன்னு சொல்றாங்க. 70 ஆண்டுகால இந்தியா இன்னும் வறுமையில் இருக்கிறது. 70 ஆண்டுகால இந்தியா, நான் முன்பே சொன்னபடி, ஊரும் சேரியுமாக பிரிந்திருக்கிறது. 70 ஆண்டுகால இந்தியாவில் பெண்களுடைய நிலை என்பது என்ன என்பது மிக மிக மோசமாக இருக்கிறது என்று எல்லாருக்கும் நல்லாக தெரியும். அப்ப இந்த அரசியலும் அரசும் அரசியல்வாதிகளும் மக்களை நல்வழிப்படுத்துவார்கள் என்றோ, சமூக மாற்றத்திற்கு அவர்கள் தான் செய்ய முடியும் என்று ஒரு ஒரு மாயை இங்க மக்கள் மத்தியில் இருக்கு. அதனால் நான் அரசியல் மாயை என்றே சொல்வேன். அப்ப ஒரு சமூகம் எப்படி ஓய்வு பெறுகிறது, ஒரு சமூகம் எப்படி மாற்றம் பெறுகிறது என்று சொன்னால், அது வெறும் அரசியல்வாதிகளால் மாற்றம் பெறுவது அல்ல. அங்க ஒரு அரசியல் மாற்றம் நிகழும். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டில் ஒரு 50 ஆண்டுகாலமாக காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்து கொண்டிருந்தது என்று சொன்னால், அதற்கு பிறகு திராவிட கட்சிகள் இன்றைக்கு ஒரு 50 ஆண்டுகளாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அரசியல் மாற்றம் நிகழ்ந்தது. ஒரு காங்கிரஸ் என்பது ஒரு அரை நூற்றாண்டு காலமாக ஒரு சித்தாந்தத்தை, ஒரு ஒரு காங்கிரஸ் சனாதனத்தை முன்னிறுத்தி, அது வந்து பார்ப்பனர்களை முன்னிறுத்தி அது வந்து தன்னுடைய அரசியலை செய்கிறது என்று சொன்னால், இங்கு திராவிட கட்சிகள் தமிழ் மொழியை முன்னிறுத்தி காங்கிரசுக்கு எதிராக, பார்ப்பனர்களுக்கு எதிராக ஒரு அரசியலை முன்வைக்கிறார்கள். அவர்கள் இன்னைக்கு ஒரு 50 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஒரு அரசியல் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. எல்லாரும் அதைத்தான் பேசுறோம். ஆனால் அந்த அரசியல் மாற்றம் ஒரு சமூக மாற்றத்தை சாத்தியப்படுத்தி இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. இங்கே திராவிட இயக்கம் வந்திருக்கிறது 50 ஆண்டுகளாக. ஆனால் ஊரும் சரியும் காங்கிரஸ் காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே தான் இன்னும் இருக்கிறது. பெண்களின் நிலை காங்கிரஸ் ஆட்சிக்கு முன்னால் எப்படி இருந்ததோ அப்படிதான் இருந்தது. ஒரு சில சட்டங்களை போடலாம். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார்கள். சுயமரியாதை திருமணங்கள் வந்தது. தமிழ் வழி கல்வி வந்தது என்று இன்னைக்கு திராவிட 50 ஆண்டுகால வரலாற்றில் அவங்களால் ஒரு 3-4 கொள்கைகளை தவிர வேற எதையும் சொல்ல முடியல. திராவிட இயக்கம் உருவாகுவதற்கு காரணமான தந்தை பெரியார் அவர்கள் மறையும் போது சொல்லிட்டு போனார், நான் இன்னும் தமிழர்களை சூதரர்களாக விட்டு விட்டு செல்கிறேனே, அந்த இழி அடையாளத்தை அவர்கள் இன்னும் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னார். 50 ஆண்டுகால திராவிட ஆட்சிகள் அந்த சூதர பட்டத்தை ஒழிப்பதற்கு எதுவும் செய்யல, செய்யவும் முடியாது. ஏனென்று சொன்னால், நீங்கள் நாடாளுமன்றத்தை பயன்படுத்தியோ சட்டமன்றத்தை பயன்படுத்தியோ ஒரு நாட்டினுடைய, ஒரு மக்களுடைய, ஒரு சமூக விழுமியங்களை நீங்கள் மாற்றிவிட முடியாது.
திராவிட கட்சிகள் என்று குறிப்பிட்டீர்கள். பெரியார் தமிழ் எழுத்துகளில் உள்ள சிக்கல்களை உணர்ந்து தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை அறிமுகப்படுத்தினார். ஆனால் புரட்சி தலைவர் MGR அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அவை சட்டமாக்கப்பட்ட பின்னர் தான் அது நடைமுறைக்கு வந்தது. அதே போல் இதை ஏன் ஒரு புதிய சட்டம் வரைவதன் மூலம் நிறுத்த முடியாது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
அதாவது, நீங்க பெரியார் வந்து ஒரு கருத்தை, ஒரு சீர்திருத்தத்தை முன்மொழிகிறார். ஆட்சியில் இருந்து MGR அன்னைக்கு அவருடைய அரசியல் காரணங்களுக்காக அதை வழிமொழிகிறார், சட்டமாக்குறார். நான் மறுக்கல. ஆனால் அப்படி எத்தனை சட்டங்களை ஆட்சி செய்பவர்கள் இந்த திராவிட இயக்கத்துக்காரர்கள், ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், திராவிட இயக்கம் 50 ஆண்டுகளாக அரியணையில் இருக்கிறது. அப்படி எத்தனை சமூக மாற்றத்தை அவர்கள் நிகழ்த்தினார்கள். நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்ப அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பொழுது தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்று சட்டத்தில் இடம்பெற்றது. வார்த்தைகள் இன்னும் இருக்கு. இந்தியாவில் வெளியிடக்கூடிய எல்லா பாடநூல்களிலும், குழந்தைகளோட பாடநூல்களிலும், தீண்டாமை என்பது ஒரு பாவகரமானது, அது ஒரு குற்றம் என்று போட்டுதான் அதை வெளியிடுகிறார்கள். ஆனால் தீண்டாமை அப்படி இருக்கு. இதை எப்படி புரிந்து கொள்வது? தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது சட்டத்தால். ஆனால் தீண்டாமை இந்தியாவில் ஒரு நாளைக்கு 16 தலித் மக்கள் கொல்லப்படுகிறார்கள், ஏதோ ஒரு வன்முறைக்கு ஆட்படுகிறார்கள். ஒரு புள்ளி விவரம் இருக்கிறது. இந்தியாவில் ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கு ஒரு தலித் பெண் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுகிறார், 2 தலித்துகள் கொல்லப்படுகிறார்கள், 2 தலித் வீடுகள் எரிக்கப்படுகின்றன என்று புள்ளி விவரம் இருக்கு. இது தீண்டாமை தானே? அப்ப சட்டம் தீண்டாமையை ஒழித்து விட்டது, ஆனால் சமூகம் இன்னும் உயிர் போடு வைத்திருக்கிறது. இன்னொரு உதாரணத்தை நான் சொல்றேங்க. 2007 விடுதலை புலிகளினுடைய மிக முக்கிய தளபதியான தமிழ்ச்செல்வன் அவர்கள் மறைந்தார், கொல்லப்பட்டார். அவருக்கு வந்து வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெறுகிறது. கடைசியாக மேதகு பிரபாகரன் வந்து இறுதி மரியாதையை செலுத்துகிறார். அதற்கு பிறகு தமிழ்ச்செல்வனுடைய மனைவி தன்னுடைய தாலியை கழட்டி தமிழ்ச்செல்வன் மீது வைக்கிறார். மேதகு பிரபாகரன் அவர்களால் தமிழ் சமூக வரலாற்றிலே இல்லாத வகையில் பெண்களை ஆயுதம் ஏந்த வைத்திருக்க முடிந்தது. அவரால் ஒரு தமிழ் ஈழத்தை கூட வாங்கி கொடுத்து விட முடியும். ஆனால் அந்த தாலி என்று சொல்லக்கூடிய அந்த அடிமைத்தனத்தை அவரால் ஒரு சட்டம் போட்டு ஒழித்து விட முடியாது. அதற்கு தந்தை பெரியார் தான் தேவைப்படுகிறார். இங்க ஒரு தாலி அறுப்பு போராட்டத்தை பெரியாரால் தான் நிகழ்த்த முடியும். அரசாங்கம் சட்டம் போட முடியாது. ஆயுதம் ஏந்த வைத்திருக்கிறார். பெண்கள் எல்லாம் ஆயுதம் ஏந்தி போராடுகிறார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு ராணுவ கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார். ஆனால் அவரால் கூட ஒரு தாலி ஒழிப்பு போராட்டத்தை நடத்த முடியுமானால் நடத்த முடியாது. அப்ப சமூக மாற்றம் என்பது சமூக புரட்சியாளர்களால், சமூக சீர்திருத்தவாதிகளால், பெரியாரை போன்றவர்களால், அம்பேத்கர் வாதிகளால் தான் எடுத்துக்கொண்டு வர முடியும். அப்ப சாதி ஒழிப்பு என்ற கான்டெக்ட்ல தான் நான் இதை சொல்றேன். நீங்க எப்படி தீண்டாமைய வந்து சட்டம் போட்டு ஒழிக்க முடியலையோ, அதே போல ஜாதியை நீங்கள் சட்டம் போட்டு ஒழிக்க முடியாது. இந்து மதத்தை நீங்கள் ஒரு சட்டம் போட்டு தடுத்து விட முடியுமா? ஏன்னா இந்து மதம் தான் எல்லா விதமான சாதி தீண்டாமை எல்லா விதமான பாகுபாடுகளுக்கும் அதுதான் வழிவகுக்குது. புரட்சிகர கம்யூனிஸ்டுகளே இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் ஜாதியை ஒழிக்கிறேன் என்று ஒரு சட்டத்தை போட முடியாது. அது ஒரு போதாமை. அரசியல் புரட்சி, அரசியல்வாதிகள், அரசு, இதுக்கு ஒரு போதாமை இருக்கு. இங்க இங்க சமூக மாற்றம் என்பது இங்க ஒரு மிக ஆழமான ஒரு பண்பாட்டு பாகுபாடை இந்த சமூகம் விதைத்திருக்கிறது. இந்த ஜாதிய சமூகம் அது மொழியில பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. எம்ஜிஆர் வந்து பெரியார் முன்மொழிந்த தமிழ் சீர்திருத்தம் மட்டும்தான் செய்ய முடியும். தமிழ் மொழியை அவரால் ஜாதி நீக்கம் செய்ய முடியுமா? அதற்கு மீண்டும் பெரியார்கள் தான் தேவைப்படுவார்கள். ஏனென்று சொன்னால் இது வந்து நீங்க மக்களுடைய சிந்தனையை வந்து 2000 ஆண்டு கால பண்பாட்டு படையெடுப்பு நிகழ்ந்தது என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கோம். தமிழர்கள் மீது நிகழ்ந்த பண்பாட்டு படையெடுப்பு என்பது ஏதோ ஒரு ராணுவ பண்பாட்டு படையெடுப்பு அல்ல. அது தமிழர்கள் மீது நிகழ்ந்த படையெடுப்பு என்பது பண்பாட்டு படையெடுப்பு, ராணுவ படையெடுப்பு அல்ல. அந்த பண்பாட்டு படையெடுப்பு என்பது மிக ஆழமாக அவர்களுடைய மூளையில் தைத்திருக்கிறது. அதனாலதான் அவனுடைய இலக்கியத்தை நீங்கள் மாத்தணும், அவங்களுடைய மொழியை நீங்க அறிவியல் மொழியாக மாத்தணும், சமத்துவ மொழியாக மாத்தணும், தமிழினை நீங்கள் வந்து ஜாதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது மொழியிலிருந்து தொடங்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு 100 ஆண்டு கால வரலாறை நீங்க எடுத்துக்கொண்டால் கூட தமிழ் மொழியின் அடிப்படையில் தமிழின் அடையாளத்தை வைத்து தமிழன் தாய்மொழி இப்படின்னு சொல்லி தமிழை இன்னும் மோசமாக பாகுபாட்டோடு ஜாதியோடு அதை அப்படியே உயிர்ப்பித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். தமிழ் வாழவில்லை, தமிழ் பிழைத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப தமிழன் சுவாசிக்கிற மொழியே இப்படி பாகுபாடோடு ஜாதியோடு இருக்குமே ஆனால் தமிழன் என்னவாக இருப்பான்? இந்த போலி அடையாளங்கள் இருக்குல்ல, ஜல்லிக்கட்டு ஒரு மாட்டை அடக்குறதுல என்ன வீரம் இருக்கு? வலுவான ஒருத்தன் வலுவு இல்லாத ஒருத்தனை அடிக்குவதுக்கு பேர் வீரமா? அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கலாம். இன்னைக்கு நம்ம பால் சமத்துவம் பேசுறோம், மனித உரிமைகள் பேசுறோம், மனிதநேயம் பத்தி பேசுறோம், எந்த அடையாளமும் தேவையில்லை. ஒரு யூனிவர்சல் பிரதர்ஹுட் நமக்கு வேணும்னு நம்ம பேசுறோம். இவ்வளோத்தையும் நம்ம பேசிக்கிட்டு நான் மாட்டை கடக்கிறேன், அது என்னுடைய பண்பாட்டு விழுமியம் அப்படின்னு சொன்னா, ஒரு பண்பாடு என்பது பகுத்தறிவை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும், ஒரு பண்பாடு என்பது பால் சமத்துவத்தை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும், ஒரு பண்பாடு என்பது அடிப்படையில் சமத்துவத்தை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும், பண்பாடு என்பது மனிதநேயத்தோடு இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு ஒரு 100,000 பேருக்கு மேல திரண்டு நின்று தமிழ்ல இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் உலக தமிழர்கள் எல்லாம் அதை வந்து பெரிய பண்பாட்டு போரே நடந்துதான் இங்க கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப பண்பாடு என்பது எதுன்னு இன்னைக்கு வரைக்கும் தமிழனுக்கு தெரியல. அப்புறம் நான் கல் தோன்றி மண் தோண்டா காலத்தே பிறந்தேன் அப்படின்னு சொல்றது அது என்னத்துக்கு பயன்படும்?
சரி, அப்ப உங்க பார்வையில தமிழர் அடையாளம் என்றால் என்ன?
பண்டிதர் அயோத்திதாசர்னு ஒருத்தர் இங்க இருந்தார், வாழ்ந்தார். அவரு தான் திருக்குறளுக்கு வந்து ஒரு மிக அருமையான பொழிப்புரைகள் எழுதினார். அவருடைய தந்தை தான் ஓலைச்சுவடிகளை வெள்ளைக்காரர்களிடமிருந்து காப்பாற்றி திருக்குறளை இன்றைக்கு எல்லாரும் பேசுகிறார்கள் உலக பொதுமுறையாம் திருக்குறள் என்று சொல்வதற்கு பண்டிதர் அயோத்திதாசருடைய தந்தை தான் காரணமாக இருந்தார். பண்டிதர் அயோத்திதாசர் ஒரு எளிமையான விளக்கம் சொல்றார். தமிழன் யார்? ஜாதி ஒழிந்தவன் தான் தமிழன். அது இல்லாம ஜாதியை வைத்துக் கொண்டு ஒருத்தன் தமிழன் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் அது போலியானது. அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சங்கம் வளர்த்த மதுரையில தென் மாவட்டங்களில இன்றைக்கும் சட்டப்பேரவையில் முதல்வர் அறிவித்தது போல 7000 தேநீர் கடைகளில் இரட்டை கோலை இருக்கிறது. தமிழன் தான் தேநீர் கடை நடத்துறான், தமிழன் போய் குடிக்கிறான். ஒரு தமிழனுக்கு கண்ணாடி டம்ளர்ல தராங்க, இன்னொரு தமிழனுக்கு எவர் செல்லர் டம்ளர்ல தராங்க. இரட்டை கோலை இன்னும் இருக்கு, சட்டப்பேரவையில் முதல்வர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். நான் 20 ஆண்டுகளாக அது எந்தெந்த கடைன்னு சொல்லி அம்பலப்படுத்தி இருக்கிறோம் எங்கள் பத்திரிகையில. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்று சொல்லக்கூடிய மற்ற ஆங்கில ஏடுகளிலும் தமிழ் ஏடுகளிலும் அது வெளிவந்திருக்கிறது. அப்ப நீங்க தமிழனுக்கு நீங்க தண்ணி கொடுக்கிறதுக்கு வேற ஒரு டம்ளர்ல தருவீங்க ஜாதி காரணமாக என்று சொன்னால் அயல் மாநிலத்து காரணம் உங்களுக்கு தண்ணி தரல, நீங்க போராடுவதில் என்ன நியாயம் இருக்கு? தமிழன்ற அடையாளம் எதுவாக இருக்க முடியும் என்று சொன்னால், ஜாதி ஒழிந்த ஒரு அடையாளமாக தான் தமிழ் அடையாளம் இருக்கணும். எது பண்பாடு என்று சொன்னால், பகுத்தறிவு தான் பண்பாடாக இருக்க முடியும், சமத்துவம் தான் அதனுடைய உயிர் நாடியாக இருக்க முடியும். அப்ப இதுக்கு எங்கிருந்து முதல்ல மருத்துவம் தொடங்கப்படணும்னா, அவன் சுவாசிக்கிற மொழி, அவன் இன்னைக்கு தாய்மொழின்னு, தாய்மொழி தான் எங்களை ஒன்று சேர்க்கிறது அப்படின்னு அதுக்கு ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைத்து வச்சிருக்கிறான். அந்த மொழியிலிருந்து அந்த சீர்திருத்தம் தொடங்கும். வெறும் பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தம் என்பது வெறும் எழுத்துக்களை குறைப்பது மட்டும் அல்ல, அவர் அறிவியல் மொழி ஆகணும்னார் எந்த அரசாங்கமும் சட்டம் இயற்றல. அவர் ஒரு பகுத்தறிவு மொழியாக இருக்கணும்னார் எந்த அரசாங்கமும் இன்னும் அது செய்யல. தமிழ் மொழியை மத நீக்கம் செய்யணும்னு சொன்னாரு. இந்த புலவர்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு கூட்டத்தை போட்டு இந்த இலக்கியங்களை எல்லாம் நாங்கள் ஏற்க மறுக்கிறோம், இதெல்லாம் ஜாதி இருக்கோ, இதெல்லாம் பாலின சமத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறதோ, அந்த நூல்களை எல்லாம் நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று தமிழ் சமூகம் சேர்ந்து, தமிழ் புலவர்கள் சேர்ந்து அறிவிக்க வேண்டும் சொன்னார். இன்னைக்கு ஒரு புலவம் கூட அறிவிக்கல. ஒரு தமிழ் அறிஞர் கூட, பெரிய முத்தமிழ் அறிஞர் என்று சொல்லப்படுகின்ற மறைமலை அடிகளிலிருந்து நீங்க எடுத்துக்கோங்க, இன்னைக்கு வரைக்கும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இன்னைக்கு வைரமுத்து வரைக்கும் அவ்வளவு பேர் புலவர்கள் இருக்கிறாங்க. வைரமுத்து திருவள்ளுவரை பத்தி ஒரு பெரிய உரை மதுரையில் நிகழ்த்தி இருக்காரு. அவர் தன்னுடைய ஜாதியை அழிச்சுக்கிட்டாரா? இன்னும் சொல்ல போனா தன்னுடைய ஜாதியை வெளிப்படையாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்புறம் அவர் எப்படி தமிழனா இருக்க முடியும்? அப்ப ஜாதியை வந்து நீங்க அழிக்கணும் என்று சொன்னால், பாகுபாட்டை அழிக்கணும் என்று சொன்னால், இன்றைக்கு தமிழர்கள் போலியாக போற்றி கொண்டிருக்கக்கூடிய தமிழன அடையாளத்தை அவர்கள் வந்து மறு பார்வை எடுத்து அதை சீர் செய்வதற்கு அவர்கள் முன்வரணும்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தலித் முரசு பத்திரிகையின் ஆசிரியர் புனித பாண்டியன். ஒரு தனி மனிதனாக நான் அல்லது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு நேயர் எப்படி பங்களிக்க முடியும்?
புரட்சியாளர் அம்பேத்கர் அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக திகழ்கிறார். அவர் வந்து இந்து மதத்தில் பிறந்தார். அவர் இந்து மதத்தினுடைய சீர்கேடுகளை எல்லாம் பார்த்தார். அவரும் அந்த தீண்டாமை கொடுமைகளை அவர் அனுபவித்தார். அவர் இதெல்லாம் பார்த்துவிட்டு அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். 1935 நான் இந்துவாக பிறந்தேன், அது ஒரு விபத்து. நான் இந்துவாக பிறப்பதை தடுப்பதற்கான எந்த ஆற்றலும் என்னிடம் இல்லை. ஆனால் இன்றைக்கு நான் ஒரு இந்துவாக சாக மறுக்க முடியும், அது என் கையில் தான் இருக்குது. ஆகவே நான் ஒரு இந்துவாக சாக மாட்டேன் என்று 35 அவர் வந்து ஒரு பெரிய மாநாட்டில், இயோலா என்று சொல்லக்கூடிய ஒரு மாநாட்டில் அறிவித்தார். 21 ஆண்டுகளுக்கு பிறகு அதற்காக அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நிகழ்த்தினார், ஒரு பெரிய இயக்கத்தை கட்டமைத்தார். மக்களிடையே இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியையும் ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி 21 ஆண்டுகளுக்கு பிறகு 1956 ஒரு 10 லட்சம் மக்களை, அந்த காலகட்டத்தில் இன்றைய அளவு செல்போன்களோ அல்லது எந்த விதமான நவீன தொலை தொடர்பு சாதனங்களோ இல்லாத ஒரு காலகட்டத்தில், நாக்பூர் என்ற இடத்தில், இந்தியாவின் மையமான இடத்தில், ஒரு 10 லட்சம் இந்தியாவின் தொல்குடி மக்களை ஒன்று திரட்டி நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று பிரகடனப்படுத்தியதோடு அல்லாமல், அந்த 10 லட்சம் மக்களும் நாங்கள் இந்துக்கள் அல்லர் என்ற ஒரு முடிவை அறிவித்தார்கள். அதன் மூலம் அவர்கள் சொல்ல வருவது என்ன என்று சொன்னால், இந்த ஏற்றத்தாழ்வை வலியுறுத்தக்கூடிய மதத்தை நாங்கள் மறுதளிக்கிறோம், விட்டொழிக்கிறோம். எங்களுக்கு இனி ஜாதி அடையாளங்கள் கிடையாது. ஜாதியை வலியுறுத்தும் எந்த கடவுளையும் நாங்கள் ஏற்க மறுக்கிறோம் என்று ஒரு மிகப்பெரிய பிரகடனத்தை அவர் நிகழ்த்தினார்கள். அதை விட ஒரு பெரிய உதாரணம் இந்த உலகத்துக்கு தேவையில்லை. ஜாதியை ஒழிக்கணும் என்று சொன்னால், ஒரு 10 பேரை கூட்டி தன்னுடைய ஜாதியை அடையாளங்கள், நான் எதையும் ஏற்க மறுக்கிறேன், ஒரு உறுதிமொழி பத்திரமே அவன் எழுதி வைத்துட்டு செல்ல வேண்டும். என்னுடைய எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் எந்த அடையாளங்களையும் நாங்கள் ஏற்க மறுக்கிறோம், நாங்கள் உண்மையான தமிழன், ஜாதி ஒழிந்தவன் என்று ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டு வாசலிலே எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் வந்து ஜாதியை ஒழிப்பதற்கான மிகச்சிறந்த வழி.
ஒரு தமிழனை எங்கே எப்பொழுது காணலாம்?
ஜாதி ஒழிந்த தமிழர்கள் இந்தியாவின் சேரிகளில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுடைய அடையாளமே ஜாதி அற்றவர்கள் என்பதுதான் அவருடைய அடையாளம். இந்த ஜாதியை வலியுறுத்தக்கூடிய வர்ண தர்மத்தை அவர்கள் எதிர்த்தார்கள். எதிர்த்ததால் அவர்களை ஊருக்கு வெளியே ஒதுக்கி வைத்து விட்டார்கள். வேறொரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட, வேறொரு பௌத்த நெறிமுறையை ஏற்றுக்கொண்டவர்களே 1 கோடி பேர் அதிகாரப்பூர்வமாகவே இருக்கிறார்கள். அப்படி இன்றைக்கு ஜாதியை ஏற்க மறுத்து கிறிஸ்துவர்களாக, இஸ்லாமியர்களாக, சீக்கியர்களாக எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அது ஒரு 10 கோடி பேர் இருப்பார்கள். அதை தாண்டி தமிழ்நாட்டில் குறிப்பாக தந்தை பெரியார் அவர்களுடைய வழிமுறையை ஏற்றுக்கொண்டு தங்களை பகுத்தறிவாளர்களாக, இந்துக்கள் அல்லாதவர்களாக அறிவித்துக் கொண்டவர்கள் என்று சொல்லி அதில் 1 கோடி பேர் இருப்பார்கள். ஆனால் இது எதுவுமே வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இந்த மாதிரியான விஷயங்கள் விவாதிக்கப்படுவதில்லை. அவர்களுக்கு அங்கீகாரம் அளிக்கப்படுவதில், அவர்கள் ஏதோ வேற ஒரு மதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், வேற ஒரு மதிப்பீட்டை ஏற்றுக்கொண்டிருக்கிறது சொன்னால், இவர்கள் விதண்டாவாதம் பேசுகின்றவர்கள் என்பதாக அவர்களுக்கு அடையாளம் காட்டப்படாமல் இருக்கிறார்கள். ஆனால் ஜாதியற்ற தமிழர்கள் தமிழ்நாட்டிலும் இருக்கிறார்கள், இந்தியா முழுக்க இருக்கிறார்கள். இப்ப அம்பேத்கர் ரொம்ப அழகாக சொன்னார், இந்தியாவில் அன்றைக்கு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பேசப்பட்ட மொழி தமிழ் மொழி. இந்தியாவினுடைய தொல்குடி மக்கள் யார் என்று சொன்னால், நாகர்கள் தான் இந்தியாவினுடைய தொல்குடி மக்கள். பின் அவர்களுக்கு திராவிடர்கள் என்று பெயர் ஏற்பட்டது. திராவிடம் தமிழமாகி அது தமிழாக மாறியது. இப்ப இந்தியா முழுவதும் பேசப்பட்ட மொழி தமிழ் மொழி என்று அம்பேத்கர் அவர்களே தன்னுடைய ஆய்வில் மிக அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்ப அந்த தமிழர்கள் எல்லாருமே ஜாதி அற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். மொஹஞ்சதாரோ அரப்பா பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள், சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் ஜாதியற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதனுடைய மிச்ச சொச்சங்களாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் தொடர்ந்து இப்படியான மொழி ஆதிக்கத்தையும் பண்பாட்டு ரீதியான ஆதிக்கத்தையும் ஜாதியை நிலைப்படுத்தக்கூடிய மதிப்பீடுகளையும் மதங்களையும் பண்பாட்டையும் புறந்தள்ள மறுதளிக்க என்னைக்கு தமிழன் கத்துக்கிறானோ அன்னைக்கு அவன் நிச்சயமாக ஜாதியற்றவனாக மாறிவிடும்.
மிக்க நன்றி புனித பாண்டியன்.
நன்றி.